கேட்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம்மான்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்தேசுவில் அன்புக்குரிய இறைப்பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஈடு இணை இல்லாத இரக்கத்தின் வழியாம் இந்த கல்வாரி பலியில் இணைந்து ஜெபித்து இறையாசிரை இணைந்தே பெற வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்துகிறேன். இறைவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஆசிரை தருவார் என்று உங்களுக்காக நானும் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான புனிதருடைய விழாவை தாய் திருச்சபையானது கொண்டாடுகிறது. அதாவது புனித அகுஸ்தினாருடைய விழாவை கொண்டாடுகிறது. மிகப்பெரிய ஒரு இறையியல் வல்லுநர், மெய்யியல் வல்லுநர் என்றும் கூட அவரை சொல்லலாம். எல்லா துறையிலுமே அவருடைய எழுத்துக்கள் அவ்வளவு சிறப்பானதாக இருந்தது. ஆனால் அவருடைய தொடக்க காலம் அப்படி அல்ல. தாய் கண்ணீர் விடாத நாளே அல்ல. நேற்றைய தினம்தான் நாம் கொண்டாடினோம் மோனிகா அம்மாவுடைய விழாவை. அந்த தாய் அழுகாத நாள் அல்ல. தன் பிள்ளையினுடைய நெறிகட்ட இந்த தாந்தோண்டித்தனமான வாழ்க்கையிலிருந்து என் பிள்ளையை ஆண்டவரை நீங்கள் மாற்றிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கடவுளிடம் அந்த தாய் வடித்த கண்ணீருக்கு கிடைத்த ஒரு பதில்தான் அகுஸ்தினார் என்கிற இந்த மாபெரும் ஒரு இறை வல்லுநர், மறை வல்லுநர் என்று கூட நாம் சொல்லலாம். உங்களுடைய கெட்ட நடத்தையெல்லாம் விட்டுவிடுங்கள் என்கிற ஒரு வார்த்தை ஒரு நாள் அவர் ஆலயத்தின் வெளியில் நிற்கிற பொழுது அந்த ஆலயத்தில் திருப்பணி நிறைவேற்றி கொண்டிருந்த அருட்பணியாளர் சொல்ல அந்த வார்த்தை நேரடியாக அவருடைய உள்ளத்தை போய் தைக்கிறது. வார்த்தை உயிருள்ளது, அது ஆன்மாவையும் ஊடுருவக்கூடியது என்று சொல்கிறோம் அல்லவா. அந்த வார்த்தையுடைய ஆன்மாவை குத்தி கிழித்தது. ஆலயத்திற்குள் வந்தார் ஆண்டவர். அவரை இன்று வரை ஒரு புனித நிலைக்கு உயர்த்தி பலருக்கும் இறையில் வல்லுநராக அவர் தரப்பட்டிருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் புனிதருடைய விழாவை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். விவிலியத்தில் வாசிக்கப்படுகிற வாசகமும் நமக்கு இதைத்தான் சொல்ல போகிறது. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தாளந்தை கொடுத்திருக்கிறார். அந்த தாளந்தை கொடுத்தவர் தன்னுடைய இறுதி நாளில் வருகிற பொழுது அதற்கான அதில் இருக்கிற உழைப்பினுடைய மேன்மையை காண விரும்புகிறார். வாங்கிய தாளந்தை, வாங்கிய திறமையை அப்படியே மண்ணுக்குள் போட்டு புதைத்து விடாமல் அதை பிறருக்கு கொடுத்து பகிர்கிற பொழுது நாம் வாழ்வை பெற்றுக்கொள்வோம் என்பதற்கு அகுஸ்தினாருடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு சான்று. தன்னிடமிருக்கிற அறிவை இன்றைக்கு அகில உலகத்திற்கே பகிர்ந்து கொடுத்ததனால் அவர் விண்ணக அரியணையில் இறைவனோடு விற்றிருப்பதற்கான ஒரு தயார் நிலையை ஏற்படுத்தி விட்டார் என்றுதான் நான் இந்த நாளில் உங்களோடு சொல்ல பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்களுக்கும் ஆண்டவர் நிறைய திறமைகளை கொடுத்திருக்கிறார், நிறைய கனிகளை கொடுத்திருக்கிறார். அவற்றையெல்லாம் இன்னைக்கு மறையுறையிலே நாம் கேட்கப் போகிறோம். இந்த ஒரு மனநிலையோடு கண்களை மூடி ஆண்டவருடைய திருப்பாதம் நம்மையே சரணாகதியாய் கொடுத்து இந்த பஜன் பாடல் மூலமாக இணைந்து பாடுவோம்.
உன் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதிப்பேன். உன்னை அன்றி யாரை பாடுவேன்? இசையா உந்தன் உள்ளம் என்றும் பொங்குதே. உன் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதிப்பேன். உன்னை அன்றி யாரை பாடுவேன்? இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தரே, பரவசமே, பரமேஸ்வரனே, அருள் புரிவாய். தேடியதால் கண்டடைந்தேனே, பாடிட பாடல்கள் ஏந்தளித்தே. தேடியதால் நான் கண்ட அடைந்தேனே பாடிய பாடல்கள் ஏந்தளித்தே உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதிப்பேன் உன்னை அன்றி யாரை பாடுவேன் இயேசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே.
இல்லாமல் இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமென்.
ஆண்டவரே, ஆயிரான புனித அகுஸ்தீனுக்கு நீர் அளித்த உளப்பாங்கை உமது திருகவையில் புதுப்பித்து அருள உம்மை வேண்டுகின்றோ. நாங்கள் அதை உளப்பாங்கில் நிரப்பப்பட்டு மெய்ஞானத்தின் ஊற்றாகிய உம்மீது மட்டும் தாகம் கொள்ளவும் உன்னத அன்பின் காரணராகிய உம்மையே நாடவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்று பிளறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த கடவுளிடமிருந்து நீங்களே கற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறைவசனங்கள் 9-11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, சகோதர அன்பை பற்றி உங்களுக்கு எழுத வேண்டிய தேவையில்லை. ஏனெனில் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த கடவுளிடமிருந்து நீங்களே கற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறீர்கள். உண்மையிலேயே நீங்கள் மாசிதோனியாவில் உள்ள சகோதரர் சகோதரிகள் அனைவரிடமும் அன்பு செலுத்தி வருகிறீர்கள். அன்பர்களே, இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டது போல உங்கள் வேலையை மட்டுமே பார்த்து கொண்டு உங்கள் சொந்த கையால் உழைத்து அமைதியாய் வாழ்வதில் நோக்கமாயிருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைபவையும் முழங்கிடுக. ஆறுகளே கை கொட்டுங்கள், மலைகளே ஒன்று கூடுங்கள். கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைபவையும் முழங்கிடுக. ஆறுகளே கை கொட்டுங்கள், மலைகளே ஒன்று கூடுங்கள். ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள், ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். பூவுலகை நீதியுடன் ஆண்டிடுவார், மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார். ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். அல்லேலூயா 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 புதிய கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா Alleluia, 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 Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 25 இறைவார்த்தைகள் 14 தொடங்கி 30 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறிய உவமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாகவும் விளக்கலாம். நெடும் பயணம் செல்லவிருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார். அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு 5 தாளந்தும் வேறு ஒருவருக்கு 2 தாளந்தும் இன்னொருவருக்கு 1 தாளந்தும் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். 5 தாளந்தவர் பெற்றவர் போய் அவற்றை கொண்டு வாணிகம் செய்து வேறு 5 தாளந்து ஈட்டினார். அவ்வாறு 2 தாளந்து பெற்றவர் மேலும் 2 தாளந்து ஈட்டினார். 1 தாளந்து பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தம் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார். நெடும் காலத்திற்கு பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவர்களிடம் கணக்கு கேட்டார். 5 தாளந்து பெற்றவர் அவரை அணுகி வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஐயா, இந்த 5 தாளந்தை என்னிடம் ஒப்படைத்தீர், இதோ பாரும், இன்னும் 5 தாளந்தை ஈட்டியுள்ளேன் என்றார். அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கை உரியவராயிருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன், உம் தலைவனாகிய மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 2 தாளந்து பெற்றவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் என்னிடம் 2 தாளந்து ஒப்படைத்தீர், இதோ பாரும், வேறு 2 தாளந்து ஈட்டியுள்ளேன் என்றார். அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கை உரியவராய் இருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உமை அமர்த்துவேன், உன் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்டவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் கடின உள்ளத்தினர், நீர் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவர், நீர் தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன். உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ பாரும் உம்முடையது என்றார். அதற்கு அவருடைய தலைவர், சோம்பேறியே, பொல்லாத பணியாளனே, நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்வேன், நான் தூவாத இடத்திலும் போய் சேகரிப்பேன் என்பது உனக்கு தெரிந்திருந்ததல்லவா? அப்படியானால் என் பணத்தை நீ வட்டிக்கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நான் வரும்போது எனக்கு வர வேண்டியதை வட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேன் என்று கூறினார். எனவே அந்த தாளந்தை அவரிடமிருந்து எடுத்து 10 தாளந்து உரியவரிடம் கொடுங்கள். ஏனெனில் உள்ளவரவருக்கும் கொடுக்கப்படும், அவர்கள் நிறைவாய் பெறுவர். இல்லாதவரிடமிருந்து அவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும். பயனற்ற இந்த பணியாளை புறம்பேயுள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று அவர் கூறினார்.
ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறைப்பிள்ளைகளே, சனிக்கிழமை பொழுது அன்னை மரியாவுக்கு உகந்த நாள். அன்னையின் பரிந்துரையோடு அகிலமே அவளுடைய அன்பினால் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை வாரத்தில் ஒரு நாளாவது நாம் சற்று ஆழமாய் அழுத்தமாய் சிந்திக்க, இந்த சனிக்கிழமை பொழுதை தாய் திருச்சபையானது அன்னை மரியாவுக்கு உகந்த நாளாய் கொடுத்திருக்கிறது. அந்த விதத்தில் பார்க்கிற பொழுது இன்றைய நாள் வாசகத்தின் அடிப்படையில் அன்னை மரியாவும் அவர் மகன் இயேசுவும் படைத்த தேவனும் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளை இந்த நேரத்தில் நாம் இணைந்து சிந்திக்க காத்திருக்கிறோம். என்னோடு இந்த மறையுறை பயணத்தில் பயணிக்க அன்பு இறைப்பிள்ளைகளே, உங்களை நான் வாஞ்சியோடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கிறது. பயத்தில் பல வகையான பயம் இருக்கிறது. ஆனால் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கிறது. என்ன பயம் அப்படின்னா, மரணத்தை குறித்த ஒரு பயம். சாவோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா இறப்பை குறித்து பயப்பட ஒன்றும் தேவையில்லை. ஒன்றும் பயப்படணும் அவசியமே இல்லை. பிறப்பு எப்படி இருக்கிறதோ, வாழ்வு எப்படி இருக்கிறதோ, அதுபோல் இறப்பு இருக்கிறது, பயமே இல்லையே. அப்போ என்ன பயம் அப்படின்னா, இந்த இறப்பை கடந்த ஒரு காரியம் இருக்கிறது என்று கத்தோலிக்க திருச்சபை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது இல்லையா. அப்போ அந்த இறப்பை அடுத்து அந்த சாவுக்கு பிற்பாடு என்ன இருக்கிறது அப்படின்றதில் தெரிஞ்சுக்கிறதுல, என்னென்று அறிந்து கொள்வதில் எல்லாருக்குமே ஒரு அதீத ஆர்வம் இருக்கத்தான் செய்கிறது. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வாசகத்திற்கும் நான் சொல்லுகிற இந்த கருத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. லூக்கா நற்செய்தி 20வது அதிகாரத்திலேருந்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்தோம்னா ஒரு சில உவமைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த 20வது அதிகாரம் ஆரம்பித்ததிலிருந்தே 2வது வருகையை பற்றி ஆண்டவர் நிறைய உவமைகளை சொல்ல ஆரம்பிப்பார். ஒரு சில உவமைகள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திருமண விருந்து உவமை, அதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அதுவும் 2வது வருகையை பற்றி தான் சொல்லுகிறது. திருமணத்திற்கு ஒருத்தர் விருந்து ஏற்பாடு செய்கிறார். அந்த விருந்துக்கு பல பேர் வந்திருக்கிறாங்க. ஒரு சில பேர் அவங்க போய் பந்தியில் முதலிடத்தில் உட்காந்துக்கிறாங்க. பந்தியினுடைய உரிமையாளர், அதாவது அந்த விருந்துக்காரர், வரும்போத முன்னாடி உட்காந்தவரை பார்த்து நீங்கள் பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நிற்கிற ஒருத்தரை கூட்டு வந்து அவர் முன்னாடி உட்கார வைக்கிறார். இது உங்களுடைய கற்பனைக்கு அல்லது நீங்களே இமேஜின் பண்ணி பார்த்துக்கலாம். ஆண்டவர் தான் அந்த வீட்டினுடைய அந்த விருந்தினுடைய தலைவராக இருக்கிறார். முன்னாடி உட்காந்தவங்க யார்? நம்ம தான். பின்னாடி நிற்கிறவர்கள் யார்? நம்ம தான். ஒரு விளக்க கதையாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதுபோல 10 கன்னியர்கள் உவமை சொல்லுகிறார் இல்லையா. 5 கன்னியர்கள் முன்மதி உடையவர்களாக இருப்பாங்க, 5 கன்னியர்கள் அறிவிழிகளாக இருப்பார்கள். 5 பேர் சுறுசுறுப்பாக இருப்பாங்க, 5 பேர் சோம்பேறியாக இருப்பாங்க. மானுட மகன், அதாவது மணமகன் எப்போது வருவார் என்று தெரியாமல் 5 பேர் மொத்தம் விளக்கு வச்சுருக்கவங்க அவங்களோட போயிடுவாங்க. அது யாருடைய விளக்கில் எண்ணெய் இல்லையோ அவங்க அந்த மணமகனோடு போகக்கூடிய பாக்கியத்தை இழந்து விட்டு எண்ணெய் வைத்திருப்பவர்களிடம் போய் பிச்சை கேட்குற மாதிரி, எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்களே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுவும் 2வது வருகையை மையப்படுத்திய உவமை தான். அதுபோல் இன்னொரு உவமை ஒன்று இருக்கிறது. திராட்சை தோட்ட உவமை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அந்த குத்தகைக்கார உவமையும் அப்படி தான். அந்த திராட்சை தோட்டத்தினுடைய அந்த பணியாளரை கொள்ளுகிற விதம் ஒவ்வொருத்தராக கொள்வார். கடைசியாக அவரே வருவார். அவரே வருகிற பொழுது என்ன நடக்கிறது அப்படின்றத அந்த உவமை சொல்லுகிறது. அப்போ 3 உவமை நிறையா இருக்கிறது. 3 மாத்திரம் உங்களுடைய பார்வைக்கு சொல்கிறேன். திருமண விருந்து உவமை, 10 தோழியர் உவமை, அதோடு சேர்த்து திராட்சை தோட்ட உவமை, இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ அடிப்படையான கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், 2வது வருகை எப்படி இருக்கும், எப்போது இருக்கும் என்பது முக்கியமல்ல, இரண்டாம் வருகை இருக்கும் அப்படின்றதான் முக்கியம். நான் சொல்றது உங்களுக்கு தெளிவாக பிடிபட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். இரண்டாம் வருகை எப்போது என்பதோ எப்படி என்பதோ முக்கியமல்ல, இரண்டாம் வருகை இருக்கிறது அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆனால் இன்னைக்கு இரண்டாம் வருகை எப்படி இருக்கும் அப்படின்றத நிறைய பேர் அவங்கவுங்க கற்பனையில சொல்றாங்க. அப்படியே வானதூதர்களோடு புடைசூழ் அப்படியே ஆண்டவர் அப்படியே இறங்கி வருவாரு, தீப்பிழம்புகளுக்கு மத்தியில் இறங்கி வருவாரு, அப்படியே குதிரையில வருவாரு, அப்படிலாம் அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு கிடைக்கிற கற்பனையின் அடிப்படையில் இரண்டாம் வருகையில இப்படித்தான் ஆண்டவர் இறங்குவார்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுபோல் எப்படி வருவார்ன்றதுக்கு, எந்த நேரத்தில் வருவார் அப்படின்றதுக்கு, சாமத்தில் வருவார் அல்லது நண்பகலில் வருவார், 3 மணிக்கு வருவார், 12 மணிக்கு வருவார் அப்படின்னு அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு பிடித்தது போல் ஏதாவது இறைவார்த்தை கையில் பிடிச்சிக்கிட்டு அதை அப்படியே தொங்கிக்கிட்டே போய் அவங்கவுங்களா ஒரு பிரசங்கத்தில் விளக்கங்களை சொல்கிறாங்க. அல்லது பொதுவெளியில் மக்கள் தங்களோடு உரையாடுகிற பொழுதும் இந்த ரெண்டாம் வருகையை பற்றி அல்லது ரெண்டாம் வருகை எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியெல்லாம் நிறைய பேசுகிறார்கள். ஆனால் விவிலியம் தெளிவாக சொல்லுகிறது. லூக்கா நட்சத்திரம் 24:36 வாசிக்கிறோம் அல்லவா, அந்த நாளையும் வேலையையும் பற்றி தந்தை ஒருவருக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது, விண்ணக தூதருக்கோ மகனுக்கோ அதாவது மானுடமானுக்கு கூட அது தெரியாது. அதே லூக்கா நட்சத்திரம் 24:42 வசனம் சொல்லுது, உங்கள் ஆண்டவர் அந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என்பது உங்களுக்கே தெரியாது. அதே 24:44 வசனத்தில் மீண்டுமாக சொல்லுகிறார், நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானுட மகன் வருவார். அப்போ ஒரே நட்சத்திரத்தில் எத்தனை இடத்துல சொல்றாரு பாருங்க. லூக்கா நட்சத்திரம் 24:36 வசனம், 42 வசனம், 44 வசனம், மூன்றுமே என்ன சொல்லுகிறது என்றால் இரண்டாம் வருகையை பற்றி மானுட மகனுக்கோ தூதர்களுக்கோ தெரியாது, தந்தைக்கு மட்டுமே அது தெரியும். லூக்கா நட்சத்திரம் 25 இன்னைக்கு நம்ம வாசிய கேட்ட இந்த ஓமையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, விழிப்பா இருங்கள், விழிப்பா இருங்கள், அவர் வரும் நாளோ வேலையோ உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு வாசிக்கிற இந்த வசனம் 14 ஆரம்பிக்கிறது, 13 வசனம் சொல்லுகிறது, விழிப்பாயிருங்கள் அவர் வரும் நாளோ வேலையோ உங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிறது. என் அன்புக்குரியவர்களே அப்படின்னு சொன்னால், ஏன் இயேசு ஆண்டவர் இத்தனை தடவை அது யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது தந்தைக்கு மட்டுமே தெரியும் அப்படின்னு சொன்னார்னா, இன்றைக்கி எப்படி நாம் ரெண்டாம் வருகையை பற்றி யோசிக்கிறோமோ பேசுகிறோமோ கற்பனை பண்ணிக்கிறோமோ அதை பற்றி கதை பேசிக்கிட்டு இருக்கிறோமோ, அதே போல் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு இருக்கிற பொழுதே அந்த 2வது வருகையை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வருகை எப்படி இருக்கும் என்று அவர்களுக்குள்ளாக ஒரு கதை இருந்ததுனால், அவர்களுக்குள்ளாக ஒரு விதமான பேச்சு இருந்ததுனால தான் ஒரே அதிகாரத்தில் மறுபடியும் அது யாருக்கும் தெரியாது தந்தைக்கு மாத்திரம்தான் அது தெரியும் அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதே போல இது யாருக்கு என்ன பிரச்சனையாக வருகிறது என்று சொன்னால், இப்போ யோசிச்சு பாருங்களே, இரண்டாம் வருகை எப்போது வரும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இல்லைங்க. உங்களுக்கு எப்போ சாவு வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது சொல்லுவாங்க, சாகிற நாள் தெரிந்து விட்டது என்று சொன்னால் வாழ்கிற நாள் நரகமாக இருக்கும், ஒவ்வொரு நாளும் நரகமாக தான் இருக்கும். நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இறப்பு நாள்லாம் குறிக்கப்பட்டுருது சீக்கிரமாகவே, இத்தனை நாள் தான் இருப்பார், ஆக்சிஜன் இந்த லெவலில் போயிட்டுருக்கு, இந்த ஆக்சோமீட்டர் அந்த ஆக்சிஜன் மீட்டர் அதை வச்சு பார்க்குறாங்க, ஆக்சிஜன் இந்த லெவல் மீட்டர் வச்சு பார்க்கும்போது 97 இருக்குது, 96 இருக்குது, 93 இருக்குது, 85 இருக்குது, முடிஞ்சு போச்சு. சாவை நோக்கி போகும்போது நார்மலாக 86 இருந்தால் கூட உயிரோடு வாழ்கிற மனுஷன், எனக்கு கொரோனா இருக்குது அந்த நேரத்தில் அவனுக்கு 86 தான் ஆக்சிஜன் லெவல் இருக்குது அப்படின்னா செத்து போயிடுறான். ஏன் அவனுக்கு சாகிற நேரம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது வாழுற நாள் கட்டாய நரகமாகத்தான் இருக்கும். அதுபோல தான் இந்த இரண்டாம் வருகை எப்போது வரும் என்பது தெரிந்து விட்டது என்று சொன்னால் வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இருக்காதே. நான் இப்படி தான் யோசிச்சு பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன், இப்போது எல்லாரும் குரூப் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் குரூப் எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க, ரயில்வே எக்ஸாம் படிக்கிறாங்க, பேங்க் எக்ஸாம் படிக்கிறாங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிறாங்க. முன்னெல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அப்போ ஒரு டெட்லைன் டேட்டு கொடுப்பாங்க, இன்னைக்கு இந்த எக்ஸாம் வருது அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்வாங்க, ஓகே 10ஆம் தேதி எக்ஸாமா, 5ஆம் தேதி படிக்க ஆரம்பித்தா போதும், 5, 6, 7, 8, 9, 10ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு தானே பரிச்ச, 9 மணி வரை நம்ம படிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த நாட்கள்லாம் ஒரு வேளையும் செய்யாமல் கடைசி நல்ல சங்கரான்னு சாக போகிற நேரத்தில் சங்கரான்னு கத்தரஞ்சுறது மாதிரி கடைசி நேரத்தில் வேக வேகமாக படிப்பாங்க. இந்த நிலைமை தேவையா? அப்படின்றதுனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இந்த இரண்டாம் வருகை குறித்து யாருக்குமே சொல்லல, அது எப்போது என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதுபோல தான் இரண்டாம் வருகை வரக்கூடிய நாள் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால், ஓகே நம்ம கடைசி, ஓகே இப்போ என்னது இன்னைக்கு தேதி 27 ஆகுதா, செப்டம்பர் மாதம் கடைசி 30ஆம் தேதி வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சரி செப்டம்பர் 25 நம்ம நல்லது செய்ய ஆரம்பிப்போம், கடைசி 5 ஆண்டவர் மன்னிக்கக்கூடியவர் தானே, நமக்கு மறு உலக வாழ்க்கையில் நிலையான நிம்மதியை தருவார் அப்படின்னு நினச்சிரோம்னு ஆண்டவர் நினைச்சாரோ இல்லையோ, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக தான் நான் சொல்கிறேன், ஆண்டவர் நினைச்சாரோ இல்லையோ அதனால தான் இந்த இரண்டாம் வருகை என்பதை யாருக்குமே அவர் வெளிப்படுத்தலை, பார்த்துக்கோங்க யாருக்குமே வெளிப்படுத்தலை, மகனுக்கு கூட வெளிப்படுத்தலை அப்படின்னா தந்தையும் மகனும் ஒன்றே, அந்த விதத்தில் இருக்கிற பொழுது இயேசுவுக்கு தெரிந்திருந்தாலும் அவர் மானட மகனுக்கு கூட வெளிப்படுத்தலை அப்படின்னு நினைக்கிறார். நான் ஒரு விதத்தில் நினைச்சு பார்க்குறேன், ஒருவேளை இயேசுப்பாவுக்கு அந்த நாள் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த சீடர்கள் மீது கொண்டிருக்கிற அன்பினால, எப்படி இந்த சீடர்கள் மேலே கொண்டிருக்கிற அன்பினால அவர்கள் கொடுக்குற அந்த நச்சரிப்பினால ஒருவேளை சொன்னாலும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் தந்தை ஒருவருக்கே தெரியும் அப்படின்றத இயேசு தனக்கு தெரிந்திருந்தாலும் கூட எப்படி தெரிந்திருக்கும் சொல்றேன்னா, தந்தையும் மகனும் ஒன்றே, என்னை காணுகிறவர் தந்தையை காணுகிறார் அப்படின்னு சொல்ற விதத்தில் இயேசுவுக்கு தெரிந்திருந்தாலும் கூட அவர் தந்தைக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அதற்கான ஒரு விளக்கத்தை தெளிவாக சொல்கிறார். இப்ப என்ன சொன்னேன், அது எப்போது வரும் தெரிஞ்சுன்னா ரொம்ப கஷ்டம், அதுபோல எப்படி வரும் தெரிஞ்சாலும் அதுவும் நல்லா இருக்காது, பார்த்துக்கோங்க. ஒரு வாழ்க்கையில் கட்டாயம் ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணுங்க, இல்லைன்னா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது, சுவாரஸ்யமாகவும் இருக்காது. நான் குருமடத்தில் படிச்சுட்டு இருக்கும் போது எங்களுக்கு ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார், அவர் என்ன செய்வார் அப்படின்னா, எல்லாருமே எக்ஸாம் எழுத போவோம் பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு முறையும் இந்த எக்ஸாம் மோடை மாட்டிக்கிட்டே மாற்றி வைப்பார், ஆல்வேஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு முறை எக்ஸாமுக்கு, ஃபாதர் நாளைக்கு எக்ஸாம் வருது, ஃபாதர் என்ன ஃபாதர் கொஸ்டின் கேட்க போகிறீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து பாரு அப்படின்னுவார். திடீர்னு பார்த்தா ஒரே அப்ஜெக்டிவ்ஸாக இருக்கும், ஒரு 20 கேட்டிருப்பார், 20 ஒன் வேடாக தான் இருக்கும். அடுத்த முறை பார்ப்பார் என்னென்னு சொல்லி போய் பார்த்தோம்னா, ஃபாதர் இன்றைக்கி பாரு எக்ஸாம் மாடல் அப்படின்னு கேட்டால் ஒரு 5-2 கொடுத்து முடிச்சுடுவார், ரொம்ப பியூட்டியாக நடத்துவார். நம்ம எக்ஸாமுக்கு வாங்கு எல்லாத்தையும் படிச்சுட்டு போவோம், செமினரில் படிக்கிற போல் ஃபாதருக்கு படிக்கிற நாட்களில் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்பார், ரைட் யுவர் ஓன் ரிஃப்ளெக்ஷன் முடிச்சிருவார் கொஸ்டினையே. இப்போ பார்த்துக்கோங்களேன், அப்போது மற்ற எக்ஸாமுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் போகும்போது வி நோ இதுதான் கேட்க போகிறாரு, ஓகே ஒரு 5 1 கொஸ்டின் இருக்கு, இல்லை 10 1 கொஸ்டின் இருக்கும், அதுக்கப்புறம் 10 2 கொஸ்டின் இருக்கும், அப்புறம் ஒரு 5 கொஸ்டின் இருக்கும், அப்புறம் ஒரு 10 கொஸ்டின் இருக்கும், தேர் வில் பி சம் ஃபார்மேட், அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஃபாதருடைய எக்ஸாம் மாத்திரம் எங்களுக்கு எப்பவுமே ஒரு கியூரியாசிட்டியை கொடுக்கும், இன்றைக்கி என்ன ஒரு ஃபார்மேட்டில் கொஸ்டின் கேட்க போகிறாரு, இன்றைக்கி என்ன கேட்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹாலுக்குள்ளே வந்தோன்னே ஒரு பரபரப்பு எங்களுக்கே இருக்கும். அவரே எங்களை பார்த்து சிரிப்பார், எங்கள் முகத்தில் இருக்கிற அந்த எதிர்பார்ப்பு, எங்கள் முகத்தில் இருக்கிற அந்த கலக்கத்தெல்லாம் பார்த்துட்டு அவருக்கே நகைப்பு உண்டாகும் சில நேரத்தில். நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதே போல தான் இந்த இரண்டாம் வருகை எப்படி வரும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீ யோசிச்சு பாருங்கள், ஒரு சில காரியங்கள்னா மறைபொருளாக இருப்பது மிகவும் மகத்துவமானது. எப்படி வந்து விசுவாசத்தின் மறைபொருள் என்று கிறிஸ்து மறித்தார் உயிர்த்தார் என்று மீண்டும் வருவார் என்று சொல்கிறோம் இல்லையா, இந்த மீண்டும் வருவார் என்பது மறைபொருளாக இருக்க வேண்டும், அது ஆண்டவருடைய திருவுளமாக இருக்கிறது. சரி, இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுதான் பிரச்சனை, அதை நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு விவிலிய பின்னணியோட கூட சொல்கிறேன். 2 தெசலோனிக்கர் 2 இருக்கிற 2வது வசனம் என்ன சொல்கிறது என்றால், ஆண்டவருடைய நாள் வந்துவிட்டது என இறைவாக்காகவோ அருளுரையாகவோ நாங்கள் எழுதிய திருமுகத்தின் செய்தியாகவோ யாராவது சொன்னால் நீங்கள் உடனே மனம் கலங்கி நிலை உலைய வேண்டாம், பயப்படாதீங்க, எவரும் உங்களை எந்த விதத்திலும் ஏமாற்ற இடம் கொடுக்காதீர்கள். அன்பு பிள்ளைகளே, அன்பு கேசி ட்ரிச்சி நேர்களே, நம்மளாம் கட்டாயம் இதை தெரிஞ்சுக்கணும், இயேசுடைய பிள்ளைகள் நீங்கள் எல்லாரும், யாராவது உங்கள்கிட்ட வந்து ரெண்டாம் வருகை அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், எங்கள் சபைக்கு வாங்க உங்களுக்கு மீட்பு கிடைக்கும் அப்படிலாம் சொன்னாங்கன்னா தூணு துப்பி தூரப்போ சொல்லிடுங்க, சொல்கிற வார்த்தை கொஞ்சம் கடுப்பாக இருந்தால் கூட கடினமான வார்த்தையாக இருந்தாலும் கூட துப்பி தூரப்போ சொல்லிடுங்கன்னு சொல்கிறேன். ஏனென்று சொன்னால் இல்லாத ஒரு செய்தியை சொல்வதற்கு அவங்க யார், ஏசாண்டர் ஒரு முறை சொல்ல இருமுறை சொல்லலை, நான் சொன்ன இன்னைக்கு விளக்கத்திலேயே 5 சொல்லியிருக்கிறேன், யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது. மறுபடியும் ஏசாண்டவர் 1:4 நான் சொன்னது இன்னைக்கு மாத்திரம் சொல்றார் அப்படின்னா, காலத்தின் போக்கில் வரலாற்றின் பாதையில் இதை ஒரு பிழைப்பாக வைத்து கொண்டு பலர் நம்மிடம் வருவார்கள் என்பதை முன்னறிந்து அவர் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் இதை வச்சுதான் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே 2 தெசலோனிக்கர் 3:6 சொல்கிறது, அன்பர்களே எங்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட முறைமையின்படி ஒழுகாமல் சோம்பி திரியும் எல்லா சகோதர சகோதரிகளிடமிருந்தும் விலகி நில்லுங்கள் என நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கட்டளை இடுகிறோம் என்று சொல்கிறார்கள். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, 2வது வருகை தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சோம்பேறியாக இருந்துடாதீங்க, ஆனால் அந்த நாட்கள் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. கடவுளுடைய வருகை இருக்க போகிறது என்று சொல்லி உழைக்காமல் பலரும் வாழ்ந்த சூழ்நிலையில தான் இந்த வார்த்தையை சொல்றாரு. இன்னைக்கு பல பேருக்கு இந்த ஒரு டெண்டன்சிங் இருக்குது. இதை சொல்லியே பிழைப்பு நடத்தக்கூடிய சபையார்கள், வேற்று நம்பிக்கை உடையவர்கள் இன்றைக்கு நிறைய பேர் நமது மத்தியில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனால இந்த ரெண்டாம் வருகையை குறித்து ரொம்ப ஆழமாக யோசிச்சிங்கன்னா ஒரு சோம்பேறித்தனம் உங்களுக்குள் வந்துடும். அதான் வரப்போகுது, அப்புறம் இருந்து என்னத்தை செய்ய போகிறோம், ஆண்டவர் வந்தால் எத்தனை சொல்ல போகிறார் அப்படின்னு ஒரு நிலைமை வந்துடும். ரொம்பையும் அதிகமான ஒரு பயத்தோடு இருக்க வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் சோம்பி தெரிஞ்சு உட்கார்ந்துடாதீய அப்படின்றதையும் சொல்கிறாரு. மாபெரும் யூபிலி ஆண்டு 2000 வருகிற பொழுது ஆங்காங்கே பலவிதமான நிகழ்வுகள் நடந்தது. ஒரு சில காரியங்கள் விசித்திரமாக இருந்தது. தென் அமெரிக்க நாட்டில் நடந்த ஒரு நிகழ்வு, அங்கே இருக்கிற ஒரு பாஸ்டர், ஒரு பிரிவினை சபையை சார்ந்த ஒரு பாஸ்டர் தன்னுடைய சபை மக்களுக்கு அந்த ஆண்டு தொடங்குவதற்கு முன்பாகவே ஆகஸ்ட் மாதத்திலிருந்து பிரசங்க வைக்க ஆரம்பிக்கிறார். ஆண்டுடைய வருகை சமீபமாக இருக்கிறது, மாபெரும் 2000 ஆண்டு யூபிலி கொண்டாடுகிற நள்ளிரவில் ஒரு வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். மக்கள் எப்படி சொல்லுகிறீர்கள் பாஸ்டர் என்று கேட்கிற பொழுது, ஆண்டவர் போகும்போது அப்படி ரெண்டு விரலை காமிச்சாரு, அப்படின்னாவே 2000 வருஷத்தில் உலகம் அழிய போது அவர் வெற்றி வீரராக நீதி தீர்வையினுடைய தலைவராக நீதிபதியாக வரப்போகிறார் என்று மக்களை சொல்லி நம்ப வைக்கிறார். மக்களும் நம்புகிறார்கள். அதே நம்பிக்கையில் தான் அவர்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பலரும் தங்களிடம் இருக்கிற உடைமைகளை எல்லாம் கொண்டு வந்து அந்த பாஸ்டர் கொடுத்து, பாஸ்டர் நீங்க எங்களுக்காக வேண்டிக் கொண்டு ஏழை எளியவர்களுக்கு கொடுங்க அப்படிலாம் சொல்லி நன்மைத்தனத்தை செய்து ஆண்டவருக்குள் இருக்கிற அந்த நன்மைத்தனத்தை பெற்றுக்கொள்ளலாம், அல்லது நீதி தீர்வைக்கு வருகிற பொழுது வலப்பக்கமாய் அமர்ந்திருப்பதற்கு தேவையான ஆயத்த பணிகளை செய்யலாம் என்று சொல்லி உடைமைகளை எல்லாம் அந்த பாஸ்டர் வந்து கொடுக்கிறாங்க. எல்லாரும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதே போல டிசம்பர் மாதம் 31 தேதி வருகிறது, நள்ளிரவும் வந்து சேர்ந்தது. எல்லாரும் ஆவலோடு காத்திருக்கிறார்கள், வானத்தை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. குதிரையில வரப்போறாரா, நெருப்பு பிளம்ப வரப்போறாரா, வானதூருடைய சேனையோடு வரப்போகிறாரா, அவர் வெள்ள வெள்ளேன்னு வரப்போறாரா, புறவழியில் வரப்போறாரா, எல்லா எதிர்பார்ப்போடும் அவங்க நின்று கண்டு இருக்கிறார்கள். கடைசியில் யாரும் வரல. நீதி தீர்ப்பை சொல்றதுக்கு ஆண்டவர் அங்கிருந்து வரவே இல்லை. பார்க்குறாரு, என்ன செய்யணும் ஒன்றுமே தெரியல. உடனே அந்த பாஸ்டர் எப்படி யோசிச்சார் தெரியல, டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஆண்டவர் வருவதற்கு சற்று காலதாமதம் ஆகிறது, ஆகவே ஆண்டவர் எனக்கு கொடுத்த வெளிப்பாடு, மக்கள் எல்லோரையும் நான் வந்து அழைத்து கொள்ள முடியவில்லை, நீர் அவர்கள் எல்லோரையும் அனுப்பிவை என்று சொன்னார் என்று சொல்லி அவர்களை எல்லாரையும் அந்த சபையில் இருக்கிற எல்லாரையும் உள்ளே விட்டு வெளியில் போட்டு வச்சு தீய வச்சு விட்டாரு அப்படின்னா செய்தி வந்துச்சு. இப்படி நிறைய காரியங்கள் நடந்துச்சு, ஏகப்பட்ட காரியங்கள். என்ன சாமி, இந்த 2000 இவ்வளோ தூரம் டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் இவ்வளோ தூரம் கூறுகட்டவங்களா இருக்கிறாங்களா அப்படின்னா, கூறு இல்லாமல் தான் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு கூறல இந்த விஷயத்தை பொறுத்தளவில். ஏனென்று சொன்னால், ஒரு யாருக்குமே தெரியாத ஒரு காரியத்தை பற்றி ஃபுல்லாக கற்பனையிலேயே மனிதர்கள் இன்றைக்கு காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். உழையுங்கள், இருக்கிறவரை உண்மையுள்ளவராக இருங்கள் அப்படின்றத ஆண்டவர் சொல்கிறாரு. எப்போது வருகை வந்தாலும் அதை குறித்து நீங்கள் கவலை கொள்ளாமல் உங்களுடைய மனச்சான்றுபடி செயல்படுங்கள் என்பதை சொல்லுகிறார். அதே போல 2 பேதுரு 3:8-9 வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒன்றை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவரின் பார்வையில் ஒரு நாள் 1000 போலவும் 1000 ஒரு நாள் போலவும் இருக்கின்றன. ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர். ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை, மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார். யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மனமாற வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார். 2 பேதுரு 3:8-9 மிக தெளிவாக சொல்லுகிறது. அதனால அவர் காலம் தாழ்த்துகிறார் என்று சொல்லி யாரும் நினைக்காதீர்கள். அப்போ ரெண்டு பக்கமே தப்பு. எது தப்பு? வந்துருவாரு பயத்தோடு இருக்கிறது தப்பு, வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக காலம் தாழ்த்துவார்னு சொல்லிட்டு நாம வாட்டில் இருக்கிறதும் தப்பு. அப்போலாம் ஒரே ரொம்பையும் பயத்தோடு இருக்கிறது தப்பு, எதையுமே கண்டுக்கொள்ளாமல் இருப்பதும் தப்பு. நீங்கள் ரொம்ப டிப்பிக்கலாக நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு யதார்த்தமான ஒரு உதாரணம் சொல்கிறேன். இன்றைக்கி கொரோனா எல்லாருமே கஷ்டப்பட்டோம், 2வது அலை அல்லது 3வது அலை எதாக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன். முக்கியமாக வந்துடக்கூடாது, எனக்கு வந்துடக்கூடாதுன்னு யார் ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, கண்ணு கருத்துமாக இருந்தாங்களோ, ரொம்ப ப்ரிகாஷனாக இருந்தாங்களோ அந்த ஆளுகளுக்கெல்லாம் வந்துச்சுங்க எனக்கு தெரிஞ்சே. அதே போல் எதை பற்றியுமே கண்டுக்கிறது இல்லை, வந்தால் பார்த்துக்கலாம், நாங்களாம் தமிழ்நாட்டுக்காரனாக்கும், நாங்கள் மதுரைக்காரனாக்கும், நாங்கள் வந்து காரம் சாப்பிட்றவங்களாக்கும், நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து அதை சாப்பிட்டமாக்கும், இதை சாப்பிட்டமாக்கும், வெளிநாட்டுக்காரன் தான் வருமாக்கும் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்துச்சு. யார் ரொம்ப பயந்தாங்களோ அவங்களும் பிடிபட்டு போனாங்க, எதைக்குமே கவலைப்படாமல் இருந்தவங்களும் அதில் பிடிபட்டு போனாங்க. அப்போ நடுநிலையாக இருக்கவங்க தான் தப்பிச்சுக்கிட்டாங்க, நானும் தப்பிச்சுக்கிட்டேன். அப்படின்னா எனக்கு பயமும் இருந்துச்சு, அதே நேரத்தில் கொஞ்சம் ரொம்ப எதுக்கு பயப்படணும், ஆண்டவர் இருக்கிறாரே நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை செய்வோம் அப்படின்றது. இது எல்லாத்துக்குமே ஒத்து வரும். ஆக்சிடென்ட் ஆயிடக்கூடாது, ஆக்சிடென்ட் ஆயிடக்கூடாது நினைங்க. அவன் பூரா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவன் கார் வாங்கினதுலேருந்து என் கார் எதுலேயும் முட்டிடக்கூடாதுன்னு 60 போவேன், 40-60 இடையிலேயே காரை ஓட்டிட்டு போவான் பார்த்துங்க. அவன் காரில் தான் வேணுக்குனே வந்து முட்டுவாங்க. அதுபோல் எது நடந்தாலும் சரி கண்ணாப்புடான்னு கார் ஓட்டுறான் பாருங்க, அவன் தான் ஆக்சிடென்ட் ஆவான். அப்படின்னா என்ன சொல், என்ன அர்த்தம், எப்பவுமே டோன்ட் கோ டு தி எக்ஸிடென்ட், எக்ஸிடென்ட்டுக்கு போகவே கூடாது. இவன் ஒரு எக்ஸிட்டில் நிற்கிறாப்புல, இவர் ஒரு வெளிப்பாயிண்டில் நிற்கிறார், அதுதான் பிரச்சனை. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, வருகையை குறித்து அதீத பயமும் வேண்டாம், கண்டுகொள்ளாத தன்மையும் வேண்டாம். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைகளை சரிவர அது ரெட்டிப்பாய் செய்து கொண்டே போ அப்படின்றத சொல்லும் விதமாகத்தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்டிருக்கிற இந்த உவமை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நிறையா முறை நீங்கள் கேட்டிருப்பீங்க, அதனால தான் நான் இந்த உவமைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை காட்டிலும் அதற்கு முன்னும் பின்னும் இருக்கிற இந்த செய்திக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தேன். ஒருத்தருக்கு என்ன செய்கிறார், அவர் 5 கொடுக்குறாரு, இன்னொருத்தருக்கு 10 கொடுக்குறாரு, இன்னொருத்தருக்கு 1 கொடுக்குறாரு, 5, 3, 2 ஏதோ கணக்கு வச்சுக்கோங்களேன், தாளந்து கணக்கு நமக்கு முக்கியம் இல்லை. அப்போது ஆண்டவர் வந்து கொடுக்கிற ஒரு காரியத்தை ரெட்டிப்பாக என் பிள்ளை பெருக்கி காட்டுவான் அப்படின்றதுல ஒரு ஆர்வத்தோடு இருப்பார். இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கோங்க, என்னையும் எடுத்துக்கோங்களேன், எல்லாருக்குமே ஒரு காரியத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை நம்ம அதில் எதிர்பார்க்குறோம் இல்லையா. 1 போட்டால் 2 கிடைக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம், 5 போட்டால் 10 கிடைக்குன்னு எதிர்பார்க்கறது இயல்பு தானே, இயல்பு தானே. அதே போல தான் ஆண்டவர் இந்த உவமையில் சொல்கிறாரு, ஒருவருக்கு 5 கொடுக்கிறார், கொடுத்துட்டு அது யாருக்கு கொடுக்கிறார் அப்படின்றத ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அந்த வார்த்தை வருகிறது பாருங்களேன், நெடும் பயணம் செல்லவிருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை, 2 தம் தம்னு வார்த்தை வரும், நெடும் பயணம் செல்ல இருக்கிற ஒருவர் தம் பணியாளர்களை, அப்போ அவர்கிட்ட வேலை செய்கிற ஆட்களை தான் கூப்பிட்றார், அவர்கிட்ட வேலை செய்கிற ஆட்களை தான் கூப்பிட்றார். அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் ஒரு நம்மோடு வாழுகிற சக இந்து சகோதரோட உங்களை நீ என்ன செய்யக்கூடாது, ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. அவனா அவன் தாழ்ந்த பெருசாக வளர்த்துக்கலையே, நம்மோடு வாழுகிற சக இஸ்லாமிய சகோதரர்கள் வாழ்கிறாங்க, அவங்களோட நீங்கள் என்ன செய்யக்கூடாது, உங்களை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. வசனம் தெளிவாங்க சொல்கிறது, இந்த நெடுந்தயணம் சொல்கிற அந்த செல்வந்தர் ஒருவர் பணியாளர்களை அழைக்கவில்லை, அவங்க வீட்டில் இருக்க வேலை செய்கிறோன்னு தான் கூப்பிட்றார், தன் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைக்கிறார். தன்னிட்ட வேலை பார்க்குற ஆளுகளை கூப்பிட்டு அவருடைய உடைமைகளை அவர்கள்ட்ட ஒப்படைக்கிறாரு அப்படின்றதா சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, அப்படின்னா நம்மளை தான் ஆண்டவர் என்ன செய்வார், கணக்கு கேட்பார். சரி ஃபாதர், எனக்கு என்ன தாளந்து இருக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பல நேரங்களில் நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய காரியங்களை, செல்வத்தை தான் நம்ம தாளந்து அப்படின்னு நாம் எடுத்துக்கிறோம். அப்படி எடுக்கக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி அதை மாற்றிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு சின்ன ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என் அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் நம்மிடம் இருக்கிற தாளந்தை நாம் இன்னும் கண்டுபிடிக்கல, என்னிடம் இருக்கிற தாளந்து என்ன என்பதை நான் இன்னும் கண்டுகொள்ளவில்லை, அதுதான் உண்மை. பல நேரங்கள் நம்ம நினச்சிக்கிறோம், ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே கொடுக்கலையே, என்னை வெறுங்கையாக்கி விட்டாரே ஆண்டவர் அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவர் யாரையும் ஒருபோதும் வெறுங்கையராய் படைக்கவில்லை, எல்லாருக்கும் ஆற்றலை கொடுத்திருக்கிறார். கொடுத்திருக்கிற ஆற்றலை குறைவில்லாமல் வளர்த்து கொள்வதற்கு நாம் தான் குறைவுள்ள உள்ளம் கொண்டவராக இங்கு இருக்கிறோம். அப்போது என்னிடம் இருக்கிற தாளந்தை நான் எப்படி கண்டுகொள்வது, அதற்குத்தான் ஜபம், அதற்குத்தான் தியானம், அதற்குத்தான் தனிப்பட்ட முறையில் நாம் செய்கிற பரித்தியாகங்கள். இவை எல்லாம் நமக்கு நம்மிடம் இருக்கிற அந்த தாளந்து என்ன என்பதை நமக்கு காட்டி கொடுக்கும், நமக்கு காட்டி கொடுக்கும். அப்போ தாளந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தலைவு செய்து முயற்சி செய்யுங்க. ஒருவேளை உங்களிடம் இருக்கிற தாளந்தை நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த தாளந்தை எப்படி வளர்த்து கொள்ளலாம் என்று நீங்கள் நினைக்க வேண்டும். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, ஆண்டவர் எனக்கு 3 கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் 5 கொடுத்துருக்கிறாரு. நீங்க கண்டுபிடிச்சது 3 தான், இன்னும் 2 கண்டுபிடிக்காம இருக்குது. கண்டுபிடிக்காமல் இருக்கிற அந்த தாளந்தை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு, தாளந்து என்பது உங்களுடைய திறமை, உங்களிடம் இருக்கிற ஆற்றல், உங்களுக்கு இருக்கிற அறிவு, எல்லாமே தாளந்து தான். அப்போ இங்கு வந்து பணமாக சொல்லப்பட்டிருக்கிறது உவமைக்காக, இங்கு பணமாக சொல்லப்பட்டிருப்பது உங்களுடைய தனித்திறமைகள், உங்களிடம் இருக்கிற இறை ஆற்றல் எல்லாத்தையும் தான் நான் சொல்றேன். அதை நீங்கள் எப்படி ரெட்டிப்பாக்கணும் அப்படின்றத முயற்சி செய்யுங்கள். முதல் காரியம், நீங்கள் கண்டுபிடித்ததை எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு யோசிங்க. 2, கண்டுபிடிக்க முடியாத புதையல் பல இருக்கிறது உலகத்திலேயே. மர்மங்கள், மர்மத்தினுடைய ஒரு குகை அப்படின்னு சொன்னா, மர்மத்தினுடைய மொத்த வெளிப்பாடு அப்படின்னு சொன்னா யாரை சொல்லலாம், யாரை சொல்லலாம், என்னைத்தான் சொல்லணும். நான் தான் மர்மம், எனக்கிட்ட இருக்கிற மர்மம், இந்த உடல் ஒரு மர்மம், இந்த உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்களும் ஒரு மர்மம், இந்த உடம்புலுடைய இயக்கம் ஒரு மர்மம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிங்களேன், எனக்குள் இறைவன் கொடுத்திருக்கிற மர்மமான காரியங்கள் பல இருக்கிறது. இந்த மர்மம் என்பது நமக்கு வந்து என்ன சொல்ற, சங்கடத்தை தரக்கூடிய காரியம் அல்ல, அது எனக்கு வாழ்வு தரக்கூடிய பல மர்மங்களை ஆண்டவர் எனக்குள் வைத்திருக்கிறார். ஏன் அப்போ வைத்திருக்கிற ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்தாமல் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அதுக்குத்தான் நமக்கு ஆறறிவை கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு தான் ஆறு அறிவை கொடுத்திருக்கிறார், சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார், தேடல் என்கிற எண்ணத்தை கொடுத்திருக்கிறார். இவற்றை எல்லாம் பயன்படுத்தி நாம் நம்முடைய தாளந்தை கண்டுபிடித்து அந்த தாளந்த இரட்டிப்பு ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு காரியமாக மாற்ற வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த நாளில் விரும்புகிறார். ஒன்று பேதுரு 4வது அதிகாரத்தில் இருக்கிற 10வது வசனம் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். நீங்கள் கடவுளுடைய பல்வகை அருள்கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள். எனவே உங்களுள் ஒவ்வொருவரும் தாம் பெற்றுக்கொண்ட அருட்கொடைகளை பயன்படுத்தி ஒருவருக்கு ஒருவர் பணிபுரியுங்கள் அப்படின்னு சொல்கிறார். சரி, அப்போ என்ன அர்த்தம்? எனக்கிட்ட ஒரு தாளந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நான் உழைத்துத்தான் பெருக்க வேண்டும் என்பது அல்ல, பிறரோடு பயிர்கிற பொழுதும் அது பெருகும். தமிழில் ஒரு அருமையான ஒரு மொழியாடல் சொல்லுவாங்க, தொட்டனை தூரும் மணற்கேணி மாண்டிருக்கும் கற்றனை தூரும் அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. படித்தவனுக்கு தான் படித்த அறிவை அடுத்தவன்கிட்ட சொல்லும் போது தான் அது ஊறிக்கிட்டே இருக்குமா, அது ரெட்டிப்பாக ஊறும், அது மூணு மடங்காக ஊறும். அதுபோல இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிற கொடைகளை நான் இந்த சமூகத்தினுடைய நலனுக்காக, சக சகோதரனுடைய வாழ்வுக்காக, அவனுக்கு நன்மை இயக்கக்கூடிய விதத்தில் நான் பயன்படுத்துகிறேன் அல்லது பகிர்கிறேன் என்று சொன்னாலே என்னிடம் இருக்கிற தாளந்து பயங்கரமாக அது பெருகிக்கொண்டே போகும். நான் ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன், பெரும்பாலும் பசங்கள்கிட்ட இந்த குணம் இருக்காது, பெண் பிள்ளைகள்கிட்ட அதிகமாக இருக்கும். நான் குவாய்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கேன், 11th சின்ன வயசுலேருந்தே ஆண் பெண் இருபாலர் பள்ளியில் தான் நான் படித்தேன். அப்போது ஒரு சில பிள்ளைகள் நம்மகிட்ட பெண் பிள்ளைகள் நல்லா பேசுவாங்க இல்லையா, பசங்கள் நல்லா பேசுவான்னு. அப்போது அந்த பிள்ளைங்கிட்ட பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி கேட்போம், ஏ எல்லாம் படிச்சிட்டியால அப்படின்னு கேட்டோம், ஏய் ப்ரூட்டோ ஒன்றுமே படிக்கலடா, இதையாடா கேட்க போகிறான், இதே என்னடா அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. பத்து மார்க் பேப்பர் கொடுக்கும்போது பார்த்தோம்னா பளிச்சு நழுகிருப்பாளுங்க, அஞ்சு மார்க் பத்து மார்க். எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, தனக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்கிட்ட சொல்கிறதுல அவ்வளோ பெரிய ஒரு கஞ்சத்தனம். அது இந்த படிச்சிச்சுன்னு அந்த பொண்ணு சொல்கிறதுனால எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் நடக்க போகிறதில்ல, இருந்தாலும் கூட எனக்கு தெரிஞ்சது அடுத்தவங்க தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், இது எல்லா இடத்திலும் நடக்கிறது. நீ கடைசியில் அவன் சாகும் போது என்னத்தை பெருசாக கொண்டுட்டு போகிறான் யோசிச்சு பாருங்கள். இந்த நீ கொரோனா வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கொரோனா வந்ததுக்கப்போ எத்தனையோ திறமைசாலிகள் செத்து போனாங்க, எத்தனையோ படைப்பாளிகள் செத்து போனாங்க. விவேக் போன்ற ஒரு நகைச்சுவை மன்னர் இறந்து போனார், ஒரு கலைவாணர் இறந்துட்டார், சின்ன கலைவாணர் இறந்தார், ஆனால் அவருடைய கலையை பலருக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார் இல்லைங்களா. எனக்கு நல்ல நடிப்பாற்றல் இருக்கிறது, எனக்கு நல்ல பேச்சாற்றல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்குள்ளேயே உட்காந்து பயிற்சி பண்ணி கண்ணாடிக்கு முன்னாடியே பேசிக்கிட்டு இருந்திருந்தார்னா, இன்றைக்கி நான் மனம் விட்டு சிரிக்க, வாய் விட்டு சிரிக்க, சிந்திக்க நமக்கு ஒரு காரியம் கிடைக்காமல் போயிருக்கும் இல்லையா. அவர் பகிர்ந்து கொண்டார், அது எவ்வளோ தூரம் பரவியிருக்கு பாருங்கள் இன்றைக்கி. அதுபோல தான் எல்லா திறமைகளும் அப்படித்தான். குறிப்பாக கத்தோலிக்க நம்பிக்கையில் இருக்கிற நீங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிந்த காரியங்களை, நீங்கள் அறிந்த செய்திகளை நல்லவை என நீங்கள் கண்டால் அடுத்தவங்ககிட்ட சொல்கிறதுக்கு, அதை பகிர்ந்து கொள்வதற்கு என்ன செய்யாதீங்க, கஞ்சத்தனம் படாதீர்கள். அதே நேரத்தில் உங்கள்கிட்ட இருக்கிற கொடை, அது உங்களிடம் இருக்கிற தாளந்து, அது உங்களுக்கு சொந்தமானது, அடுத்தவங்கள்ட்ட இருக்கிற தாளந்தோட நீங்கள் உங்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். ரோமேயர்களே திருமுகம் 12வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக நமக்கு சொல்கிறது, நமக்கு அருளப்பட்ட அருளுக்கு ஏற்ப வெவ்வேறு அருட்கொடைகளை பெற்றுள்ளோம். பார்த்தீங்களா, வெவ்வேறு அருட்கொடைகளை நாம் பெற்றுள்ளோம். இறைவாக்கு உரைக்கும் கொடையை நாம் பெற்றிருந்தால் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்த வேண்டும். அருமையான வசனம். எனக்கு இறைவன் இறைவாக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு கொடையை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நான் இதை எப்படி டெவலப் ஆக்கி கொண்டுட்டு போக முடியும் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். அப்போ இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து. அப்போ இரண்டாம் வருகை என்று ஒன்று வருகிறது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தொடக்கத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுவும் இரண்டாம் வருகையை மையப்படுத்தி தான். கடவுள் எல்லா கொடையும் கொடுத்துட்டு கடைசி நாள் இறுதி நாளில் வந்து உனக்கு கொடுத்த காரியங்களாக கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்பார். எப்படி இந்த செல்வந்தர் வந்து தான் கொடுத்த அந்த செல்வத்தை, இந்த தாளந்தை திருப்பி கேட்டார், அதுபோல தான் வரப்போறார். அப்படின்னா இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது, எனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து எதுவோ அந்த தாளந்தை நான் எவ்வளோ தூரம் வளர்த்துருக்கிறேன் அப்படின்னு தான் பார்ப்பார். தயவு செஞ்சு உங்கள்கிட்ட இருக்கிற தாளந்து அடுத்தவங்கள்ட்ட இருக்கும்னு எதிர்பார்க்க வேண்டாம். உதாரணத்துக்கு நான் என்ன எடுத்துக்கிறேனே, எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு அருட்பணியாளராக என்னை அழைச்சிருக்கிறாரு, எனக்கு அருள்பொழிவு தந்திருக்கிறாரு, எனக்கு அவர் கொடுத்த கொடையாக நான் பார்ப்பது இந்த நாவன்மை, இறைவாக்கு உரைக்கக்கூடிய அல்லது இறைவனுடைய வார்த்தை எடுத்து செல்லக்கூடிய அதற்கான தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு அருட்கொடை எனக்கு கொடுத்துருக்கிறார். நான் அதை கண்டுகொண்டேன், இதுதான் என்னுடைய தாளந்து அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இதில் நான் எவ்வளோ தூரம் வளர்றேன், இதில் எத்தனை பேரை வளர்த்து விட்றேன் அப்படின்றதுல தான் என்னுடைய தாளந்துக்கு மகிமை இருக்கிறது. அதை விட்டுவிட்டு இன்னொரு சாமியார், அவர் தொட்டாவே பேய்லாம் பயங்கரமாக ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பேய் ஓட்டத்தில் போய் உட்காந்துன்னு வச்சுக்கோங்களே, இன்னொரு சாமியார் இருக்கார், அவர் யார் எங்கே செய்வனு வச்சாலும் கரெக்டாக சொல்லிடுவார். அதுபோல் நானும் செய்ய நினச்சி அதை போய் நான் பிக்கப் பண்ணிக்கிறேன்னா, அதை என்னுடைய திறமையாக்கிக்கிறேன்னு, அதை என்னுடைய கொடையாக்கிக்கிறேன்னு நினச்சின்னு வச்சுக்கோங்களே, அப்படின்னா என்ன போதும், உள்ளது போதுனா நொல்லக்கணான்ற மாதிரி ஆயிரும். என்னால் இந்த பணியை செய்ய முடியாது, அதுவும் செய்ய முடியாது. அப்படின்னா என்னிடம் இருக்கிற இந்த தாளந்தை நான் வளர்க்காமலும் போய்விடுவேன், இல்லாத ஒன்றுக்காண்டி கனா காலத்தில் கனவு கண்டது போல அதுவும் இல்லாமல் போய்விடும். இந்த செய்தியைத்தான் இந்த நாளில் ஆண்டவர் இந்த இறைவாக்கு பகுதிகள் மூலமாக நமக்கு சொல்லுகிறார் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை வளர்த்து கொள்ளுங்கள். அதை எப்படி வளர்ப்பது என்று சொன்னால், அது பிறரோடு பகிர்கிற பொழுதுதான் அது வளரும். இல்லாத தாளந்து, அதாவது உங்களுக்குள் இன்னும் மறைக்கப்பட்ட நிலையில் ஒரு சில தாளந்துகளை இறைவன் பொதித்து வைத்திருக்கிறார். உங்கள் அறிவையும் உங்கள் ஆன்மீக பலத்தையும் பயன்படுத்தி அதை கண்டுகொள்ள முயற்சி செய்யுங்கள். ரெண்டு, மூன்றாவது காரியம் என்னவென்று சொன்னால், அடுத்தவரிடம் இருக்கிற ஒரு தாளந்து உங்களுக்கு வேண்டும், அது எனக்கும் வேண்டும், எனக்குள் இருக்க வேண்டும் என்று நீங்கள் கற்பனை செய்ய வேண்டாம், அதை எதிர்பார்க்கவும் வேண்டாம். உங்களுக்குள் இருக்கிற காரியங்களை வளர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா ஆண்டவரே சொல்கிறாரு, ஆவியானவர் ஒருவரே, அருட்கொடைகள் பலவாக இருக்கிறது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடை என்னவோ அந்த தாளந்தை நீங்கள் வளர்த்து கொண்டீர்கள் என்று சொன்னால், அந்த செல்வந்தர் வந்து சொன்னார்லவா, நன்று 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 நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல ஊனியனே, நீ சின்ன சின்ன காரியங்களை நல்லா செஞ்சடா தம்பி, அதனால் பெருசாக அவனுக்கு ஒன்று தரண்டா அப்படின்னு அவனு சொன்னது போல ஆண்டவர் நமக்கும் சொல்லுவார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, சின்ன சின்ன காரியங்கள் தான் நான் உனக்கு கொடுத்துருந்தேன், ரொம்ப திறம்பட செஞ்சுருந்தேன், நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், நான் கொடுத்த காரியங்களை இவ்வளோ தூரம் நீ டெவலப் பண்ணி இத்தனை பேருக்கு வாழ்வழிக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக வந்திருக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி உங்களை குறித்து என்னை குறித்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார். படைத்த இறைவனை நாம் பெருமைப்படுத்த, அவரை மகிமைப்படுத்த இதை விட பெரிய என்ன காரியம் கிடைச்சிட போது? மீண்டுமாக சொல்லுகிறேன், உங்கள் தாளந்துகளை வளர்ப்பதில் தான் நீங்கள் அக்கறையாக இருக்க வேண்டுமே ஒழிய, இந்த தாளந்து கணக்கு கேட்க ஆண்டவர் எப்போ வருவார் எப்போ வருவார்னு சொல்லி அவருடைய வருகையை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. அதற்கான ஒரு வேதத்தை, அதற்கான ஒரு இறையிலை கத்தோலிக்க திருச்சபை நமக்கு சொல்லித்தரல. நான் 2016 வருஷம் நான் ஒரு தங்கச்சி மடத்தில் சின்ன ஃபாரா இருந்தேன். அப்போ ஒரு முறை இந்த வாசகம் வந்தது, இதற்கான மறையுறையை கொடுத்து கொண்டிருந்தேன். இது இந்த வசனம் வந்துருந்துச்சு, எது நம்ம 10 கண்ணீர் உமை அந்த உமை வந்துருச்சு. அப்போது அதை பற்றி நான் மறையுறையை கொடுத்துட்டு வந்தேன். அங்கே நிறைய சபைக்காரங்க இருப்பாங்க, தெருவுக்கு தெரு, சந்துக்கு சந்த, 5 குடும்பம் சேர்ந்தால் ஒரு சபை, 10 குடும்பம் சேர்ந்தால் ஒரு சபை, அப்படிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. நான் நிறைய சபக்காரங்களும் அங்கே இருக்கும்போது நான் டேக்கிள் பண்ணியிருக்கிறேன். எனக்கு அந்த நேரத்தில் இருந்த ஓராண்டு குரு அப்படின்ற நிலையில் எனக்கு இருந்த அந்த ஆன்மீக அறிவு, எனக்கு இருந்த அந்த இறையியல் படிப்பு, அதை வச்சுலாம் நான் பேசியிருக்கேன் வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் அந்த ஓமை கொடுக்கும் போதே அந்த அம்மா வந்து பேசும் போதே சொன்னாங்க, நான் இப்போ எனக்கு எதை சொன்னால் விழிப்பாக இருங்கள் அப்படின்றத பற்றி நான் மறையிற வச்சுருந்தேன். அப்போது அந்த அம்மா பூசை முடிச்சுட்டு மறைக்கலாம் பிள்ளைங்கள்லாம் பார்த்துட்டு நான் வரும்போதே மறைச்சாங்க. அப்போது சரேஸ்வரனுக்கு சோஸ்திரம் அப்படின்னாங்க. எங்கள் ஆளுங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு புகழ்னு சொல்லுவாங்க. அது சரேஸ்வரனுக்கு சோஸ்திரம் அப்படின்னாவே நம்ம வேற்றாளுகள் நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். அப்போ நான் இயேசு புகழ்னே, அவள் திருப்பி பிரைஸ்லாட் சாமி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன். மறையூரெல்லாம் நல்லா தான் விற்கிறிய, நல்லா தான் பாடுறிய, ஆனால் உங்களுக்கு வந்து ஆண்டருடைய வெளிப்பாடு இருக்குதான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னாங்க. நான் வைக்கிற மறையூரையில் எனக்கு வெளிப்பாடு இருக்கான்னு அந்தமாக அவ்வளோ கவலை என்னம்மா அப்படி சொல்லி கேட்டேன். இல்லை, இன்றைக்கி நீங்கள் சொன்ன பிரசங்கத்தில் இந்த ரெண்டாம் வருகை ஆண்டவர் ரட்சிப்பை நோக்கி நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நீங்கள் சொல்லவே மாட்டேன்றீங்களே, ஏன் உங்கள் கத்தோலிக்க திருச்சபை உண்மையை மறைக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஏன் உங்கள் கத்தோலிக்க திருச்சபை உண்மையை மறைக்குது அப்படின்னாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், ஏங்க ஆண்டவர் எப்போ வருவார்ன்றது இயேசப்பாவுக்கே தெரியாதுன்னு அவர் வாய் திறந்தே பல முறை சொல்லிட்டார். இன்றைக்கி வாசகத்தில் 2 முறை சொல்லியிருக்காரு. அதையும் கடந்து உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ சொன்னாங்க, வேதத்திலேருந்து நாங்கள் வெளியில் வந்ததுக்கு காரணமே அது உண்மையை மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கு பயப்படுது அப்படின்னாங்க. அது அல்ல உண்மை. எது உண்மை? பிழைப்புக்காக 4 பேர் ரசனையாக சொல்லுகிற வார்த்தைகளை நம்பி போகிற அவர்கள் தான் ஏமாளிகள். கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஆமென்.
ஆண்டவரனைத்துள் நிறைவமை போற்று ஒரு மரண்பறிக்கில் இந்த அப்பத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இல்லத்தினுடைய மனிதர்களுக்கு பயணம் அந்த அப்பத்தை மிகப்போம்.